திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் அடுத்தது 46வது திருப்பாடல். அருமையான இது. எப்படி தன்னிடம் இருக்கின்ற வந்திச்சிருக்கின்ற அந்த ஆணவம் மலம், மாய மலம் எப்படி தன்னை விட்டு போனது என்று அழகாக இங்கே ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். நிட்டையிலே மேவியர்களுக்கு பிரார்த்தவினை வந்து தாக்கும், அதை திருவடி ஞானத்தினாலே அதை வென்று விடுவர். அவர்களுக்கு பிராரத்த வினை என்று சொல்லக்கூடியது ஒருபோதும் அவர்களை தாக்குவது இல்லை. ஆகையினாலே இந்த நிட்டையிலே இருப்பவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதற்கு அந்த அனுபவத்தை சொல்லி காட்டுகிறார். மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயமலம் எங்கே மறைந்ததோ, இந்த மாயமலம் மறைஞ்சிட்டுனா இந்த பிரபஞ்சம் தொழிற்படுவது கண்ணிலே படாது. மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருணன் எங்கோ, சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக்கு மிக கோத்ததே. மயக்க உணர்வு செய்வதாகிய ஆணவமும் அதன் வழி நின்று மயக்குகின்ற அந்த மாயையும் மாயையின் காரியமும் ஆகிய தனு கரண பூவன போகம் இவைகளெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆன்மாவோடு நின்று கொண்டு அங்கே வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது அந்த வினை, அந்த தாக்கம், பிராரத்த வினை அவர்களை தாக்காது. தனுகரண போன போகம் அங்கே தொழிற்படாது. சிவஞானிகளுக்கெல்லாம் இந்த பிராரத்த வினை உடலோடு கழியும், ஆனால் உடலடைகின்ற அந்த துன்பம் ஆன்மாவை தாக்காது. அப்பர் சுவாமிகளை திருநீற்றறையிலே போன்று அடைத்தார்கள். அங்கே எப்படி இருந்தார்? மாசி வீணையும் மாலை மதியமும் வீசி தண்டல் வீங்குழ வேணில மூசு வண்டனை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணையடி நீடலினார். அப்ப சுண்ணாம்பு காலவாசனை வெம்மு இல்லையா? இருந்தது. அது அவர் ஆன்மாவை தாக்கவில்லை. எனவே இறைவனது அருளினாலே பிரார்த்தம் விளைகின்ற பொழுது அது திருவடி ஞானத்தால் உணர்வார்கள். அவர்களுக்கு பிரபஞ்சம் எதுவுமே தோன்றாது, சிவம் ஒன்றே காட்சி அளிக்கும். அதனாலத்தான் அந்த பாடலே மாசி வீணையும் மாலை மதியமும் வீசி தண்டலும் வீங்கள வேணிலும் மூசி ஒன்றரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீழலினார். அப்ப திருவடி அந்த வியாபகத்திலிருந்து சுவாமி வெளியே வரல. அதனால பிராரத்தம் அவர்களை நம்முடைய அப்பர் சுவாமிகளை தாக்கவில்லை. அதைத்தான் இந்த அருமையான இந்த செய்தியை நமக்கு விஞ்ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உணர்த்துகிறார். இது சிவஞான போதத்தில் வருகிற உதாரணம் என்பமாகிய ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த விற்பினான் என்று குறிப்பிட்டு காட்டுவார். அத்தோடு மட்டுமல்லாது அவர்கள் சிவனது அருள் யாபகத்துக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்க முற்றவரும் பரிசு உந்தி வர முளையாது மாயை என்று உந்தி வர திருவுந்தியாக சொல்லிக்காட்டுகிறார். அவர்கள் இந்த உடம்பிலே பிராரத்தம் தாக்காத இதே கருத்தை திருக்கிழட்டுப்படியாக சொல்லி காட்டப்படுகிறது. உடம்புடைய யோகிகள் தான் உற்ற சிற்றின்பம் அடங்க தம் பேரின்பம் தாக்கி தொடங்கி முளைப்பதும் ஒன்றில்லை, முடிவதும் ஒன்றில்லை, இழைப்பதும் ஒன்றில்லை என்று சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் அவர்களது கருவி கரணங்கள் அத்தனையும் சிவக்கரணங்கள் ஆகிவிட்டது. இதை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் குறிப்பிட்டு காட்டுகிறார். குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடல் ஆலவாயிலாய் சுற்றம் நீ, பிராணம் நீ, தொடர்ந்திலங்கு சோதை நீ, கற்ற நூல் கருத்து நீ, அறுத்த இன்பம் என்றிவை முற்றும் நீ, புகழ்ந்து முன் உரைப்பதன் முகமனே என்று சொல்லி காட்டுகிறார். குற்றம் நீ, அந்த இறைவன் எல்லாமே நீதான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதைவிட தெள்ள தெளிவாக திருவாசகத்திலே குழைத்த பத்திலே கூறும் நாமே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, எல்லாமே நீ, தேர் உம்மகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ. ஏன் என்னுடைய செயல்கள் அற்றுவிட்டது, எல்லாமே நான் உன்னிடம் அடங்கி இருக்கிறேன் என்பார். இதே திருத்திழனத்திலே என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாவோ, என் செயல் அற்றுவிட்டது, நான் என்ன உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி, ஆகையினால் என் செயல் எதுவும் இல்லை, என்னை எதுவுமே தாக்காது. இதே திருத்திழனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார், ஊன் கெட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அதனாலே அவர்கள் நான் என்பதை அற்ற இடத்திலே இருப்பார். இதை அப்பர் சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுவார், தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டாள் அப்படிம்பார். அழகாக முன்னை அவளுடைய நாமம் கெட்டாள் என்ற அந்த திருப்பாடலே, தன்னை மறந்தாள் தான் என்பதை மறந்தால் ஆன்மபோதம் அங்கே போய்விட்டது, எல்லாம் சிவமயமாக இருக்கிறது. ஏன்? காரணம், மலம் நீங்க ஆணவ மலம் நீங்கியது, மாயை மலமும் நீங்கியது. எனவே அவர்களுக்கு எந்த பிராரத்தமினையும் அங்கே அவர்களை தாக்குவது இல்லை என்று அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் மாணாக்கருடைய ஒரு அறிவு கூற்று, அதை கேட்டு குருமூர்த்தி அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். நானும் சுக வடிவாய் நன்னினேன் நின்னருளால் வானும் சுகவடிவாய் மண்ணிற்றே, வானும் சுபரூபம் அன்று மனம் தோற்ற நிலம்போல் உன் அகரூபம் மட்டே அது. அருமையான ஒரு செய்தி. முதல்ல கேள்வி கேட்கிறார், ஒரு கருத்து சொல்ற, கேள்வி இல்ல கருத்து சொல்றார். அந்த கருத்துக்கு இயல்பாக உண்மையை குருமூர்த்தி உணர்த்துவார். இரண்டாவது, முதல்ல மாணாக்கர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அனுபவத்தை சொல்றார். நானும் சுக வடிவாய் நன்னினேன் உனது திருவருளினாலே, நின் அருளினால் இன்ப வடிவத்தை பொருந்தினேன். வானும் சுக வடிவாய் மண்ணிற்றே, இங்கே வானும் என சொல்லக்கூடியது என்னுடைய கருவிகரணங்களும் இன்ப வடிவமாக மாறியது. இந்த கருவிகரணங்கள் நானே நமக்கு தடை என்று சொல்லப்பட்டது, இப்போது எனக்கு கருவிகரணங்களும் இன்பமாக மாறிவிட்டதே. எப்படி கள்ள புலனைந்தும் காளா மடிவிளக்கே, இப்படி மாறிவிட்டதே என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நானும் சுக வடிவாய் நன்னினேன் நின் அருளால் வானும் சுக வடிவாய் மண்ணிற்றே. இதுக்கு அழகான ஒரு விளக்கம் சொன்னார், உன்னுடைய கருவிகரணங்கள் அது சுக வடிவமாக மாறவில்லை, சார்ந்ததன் வண்ணமா மாறிக்குப்பான். எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. அது மாயை மலத்தோடும் கண்மை மலத்தோடும் துவங்கி இருக்கின்ற பொழுது அது உனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்தது. இப்பொழுது உன்னுடைய ஆன்மா சிவத்தை சார்ந்து விட்ட காரணத்தினாலே, சுகரூபமாகிய அந்த சிவத்தின் தன்மை சார்ந்த காரணத்தினாலே, சார்ந்ததன் வண்ணமாக அந்த கருவிகரணங்களும் சுக வடிவமாக மாறியது. எனவே அந்த கருவிகரணங்களும் இங்கே எப்படி இருக்கிறது, சார்ந்ததன் வண்ணம். இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி? வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற நிலம்போலும் அகரூபம் அட்டே அது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். அப்ப கருவிகரணங்கள் என்ன குணம், சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறார். அருமையான உதாரணம், அனுபவிக்க வேண்டிய அருமையான ஒரு செய்தி. ஒரு காற்று வீசுகிறது, காற்று வீசுகின்ற பொழுது இல்லத்திலே இருக்கிற அந்த பெண் சொல்றா, தெருவில் பிச்சு பூ போய்கொண்டிருக்கிறது, அதை உடனே அழை என்று மகனை அழைக்கிறான். வீட்டுக்குள்ளே இருப்பவளுக்கு தெருவிலே பிச்சு பூ விற்பது எப்படி தெரிந்தது? காற்றிலே மனம் வந்தது. அப்ப காற்றுக்கு நறுமணம் உண்டா? கிடையாது, காற்றுக்கு நறுமணம் இல்லை. அது அழுகிய பொருளோடு இருக்கின்ற பொழுது அந்த காற்று அழுகிய மாடையை நமக்கு தருகிறது. நறுமணத்தை சேருகின்ற பொழுது அந்த காற்று நறுமணமாக மாறுகிறது. இதே போலதான் தனுகரண போன போகம் என சொல்லக்கூடியது, என்னுடைய கரணங்கள் எல்லாம் மலம் கண்மத்தோடு மலம் மாயையோடு சேருகின்ற பொழுது உனக்கு கள்ளப்புலனாக இருக்கும். அது சிவத்தோடு உன் ஆன்மா சேருகின்ற பொழுது காளா மணிவிளக்காக மாறுகிறது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி? மனம் தோற்றம் இளம்போல் உன் அகரூபம் அட்டே அது. எனவே நீ சார்ந்திருக்கிற சார்பாகியதன்றி அது இயற்கை என்று. எனவே ஆன்மாவாகிய நீ சிவத்தை சார்ந்ததால், அந்த இன்பவடிவினை சார்ந்ததால் அதுவும் உனக்கு இன்பமாக மாறியது. அதனும் சுகவடிவாய் நன்னினேன் நின்னருடால் வானும் சுகவடிவாய் மன்னிற்றே. வானும் சுபரூபம் அன்று மனம் தோற்ற நிலம் போதும் அகரூபம் அட்டே அது. இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுறார் திருவிளையாடல் புராணத்தில். பரஞ்சோதி முனிவர் தென்றல் வந்து அடிக்கின்ற பொழுது எப்படி அடிக்கிறான், அது இயற்கை மனம் இல்ல, ஒவ்வொரு சோலைகளிலும் சென்று புகுந்து மனங்களை இழுத்துக் கொண்டு வருகிறது. திருவிளையாடல் புராணத்தில் பொங்கரி நுழைந்து வாவி புகுந்து பந்தயம் துளாவி பயங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தத்தாவி கொங்கலன் மனம் கூட்டிண்டு குளிர்ந்து மெல்லல தென்றல் அங்கங்கே கரைகள் தோறும் அடிவந்தோர் உலாயதன்றி அப்படிங்கிறார். ஆக இந்த தென்றலை அழகாக காற்றை ஊமையாக குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே கருத்தை குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டாரம் உம்மணி கோவையில் இந்த அருமையான கருத்தை சொல்றார். இந்த ஆன்மாவானது மனமாயையோடு பந்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த கரணங்கள் எல்லாம் அபகரணங்கள். இந்த ஆன்மா சிவத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அது சிவகரணங்களாக மாறிவிடும் என்று அழகாக குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோயிலை குறித்து காட்டுகிறார். வாக்கு மனம் யாக்கையும் ஒன்றா சொல்லரு கரணம் மற்றவை மூன்றும் நிகழ்புகள் நவிற்றியும் நினைத்தும் நின் துணைத்தாள் அன்புடன் இறங்கியும் இன்பம் ஊற்றனவால் அவகரணங்களே அல்ல மற்ற அம்ம சிவகரணங்களாய் தெரிந்ததன்றி. மனம் வாக்கு காயம் மூன்றினால் உனக்கு ஆட்பட்ட காரணத்தினாலே அவைகளெல்லாம் அவகரணங்களாக இல்லாது சிவகரணங்களாக மாறியது என்று அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு செய்தி இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது 48வது திருப்பாடலிலே ஈசனை பற்றி அருமையான உண்மையையும் ஈசன் உயிருக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறார் என்பதையும் அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார். ஈசன் அடியில் இருக்கையில் எங்கெங்கும் ஈசனடி தேடி இழைத்தேனே. பேசறிய பொற்பதத்தான் செங்கமல பொற்பாதம் தன்னுடைய நற்பதத்தை காணாமும். அழகாக இங்கே நான் எதையெல்லாம் தேட வேண்டும் என நினைத்தவனோ அதை வைத்து இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடத்திலே தேடி தேடி நான் இழைத்து விட்டேன். இப்பொழுது காண்பதற்கு உன்னுடைய திருவடியே உதவியது என்று சொல்லி காட்டுகிறார். எனது அருங்குருவனது திருவருளை பெறாத முன்னெல்லாம் வெள்ளத்தில் நின்று கொண்டு தனித்திற்கு நீர் தேடுவதைப் போல உன்னுடைய திருவடி வியாபத்துக்குள் நான் இருந்தும் கொண்டும் அதனை அறிய மாட்டாது என் அறிவு சென்ற இடங்களிலெல்லாம் உன்னை தேடினேனே, இது என்னுடைய அறியாமைத்தானே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அதான் முன்னுரையில் சொன்ன அறிய வேண்டியது அறியாமல் இருப்பதுதான் அறியாமை என்று பெயர். அறிய வேண்டியது தெரிய வேண்டியதே தெரியாமல் இருப்பது. எந்த உண்மையை தெரியாமல் இருக்கிறோமோ அதுக்குத்தான் அறியாமை பெயர். ஈசன் அடியில் இருக்கையில் எங்கெங்கும் ஈசனை தேடி இழைத்தேனே. பேசறிய பொற்பதத்தன் செங்கமல பொற்பாத தன்னுடைய நற்பதத்தை காணாமல் என்னுடைய திருவடியினை நான் அணைவதற்கு முன்பாக ஈசன் அடியிலே இருந்து கொண்டு ஈசனையே தேடினேன் என்று சொல்லி காட்டுகிறார். இது ஆன்மாவினுடைய இயல்பு. உடன் இருக்கின்ற சிவத்தை அறியாது, துணை நிற்கின்ற அருளையும் அறியாது. இதை திருவருட்பயனிலே தனக்கு ஆதாரமாக இருப்பது தரை என்பதை அதன் மேல் நடக்கிறவனுக்கே தெரிவதில்லையே. தரையை அறியாது தாமையே தெரிவர் புறையை உணரார் புவி என்று சொல்லி காட்டுகிறார். இறைவன் ஆன்மாவுடன் இருந்தும் கூட அறியாமல் இருக்கிறது. இது கழுத்தளவு வெள்ளத்திலே நின்று கொண்டு எனக்கு தாகம் எடுக்கிறது, நீர்நிலைக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இறங்கிக் கொண்டு கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு எனக்கு தாகம் இருக்கிறது, தண்ணீர் எங்கும் கிடைக்குமா என்று கேட்பதை போய் இருக்கிறது என்று அதே திருவருட்பை உணர்த்துகிறது. வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன் என்று சொல்லி காட்டுகிறார். இங்கே கள்ளத்தலைவர் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. இதை அழகாக பட்டினத்தடிகளை குருவாக கொண்ட பத்திரகிரியார் தன்னுடைய புறம்பதிலே சொல்லி காட்டுகிறார். ஓடாமல் ஓடி உலகை வலம் வந்து சுற்றி தேடாமல் என்னிடம் ஆதரிசிப்பது எக்காலம்? எங்கிருக்கின்றான், எங்கிருக்கின்றான் என்று நான் உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த நிலையெல்லாம் விட்டு என்னிடமேயே நான் சிவத்தை தரிசிப்பது நான் எக்காலம் என்று புலம்பல் செய்கிறார். ஓடாமல் ஓடி உலகை வலம் வந்து சுற்றி தேடாமல் என்னிடமா தரிசிப்பது எக்காலம்? எப்பொழுது தரிசிப்பார்? நல்ல ஒரு குரு கிடைத்தால் தரிசிப்பார். இதைத்தான் இங்கே அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், ஈசன் அடியிலே இருக்கையில் எங்கெங்கும் ஈசனை தேடி இழைத்தேனே, பேசிய பற்பதத்தன் செந்தமல பொற்பாதன் தன்னுடைய நற்பதத்தை காணாமுன் என்று அழகாக அந்த குருவினது திருவடி பெருமையினை இங்கே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து 49வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். குருவினால் பெற்ற ஞானத்தால் இந்த உயிர் பேரானந்தம் அடைகின்ற பொழுது அந்த பெருங்கழிப்பு, அந்த இருமாப்பு நிலையினை நமக்கு உணர்த்துகிறார். அருமையான ஒரு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் துணை. பிறப்பு இறப்புக்கு அஞ்ச வேண்டும், அதான் அறிவு. எல்லோரும் அஞ்சுகின்றார்களே ஆணவமலம், அதுக்கு அஞ்ச வேண்டும். ஆக அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் துறை. ஆனால் எனக்கு ஆனால் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இறப்பு. யமன் ஒரு நாள் வந்தே தீருவான், ஆனால் அந்த யமனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் அந்த யமனை விரட்டுவதற்கு எனக்கு ஒரு உபாயம் கண்டு விட்டேன். எப்படி? நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் எந்தை தற்பரன் ஓர் ஞானவாள் தந்தானே, சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனே யாராலும் என் செய்யலாம். அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன், எனது அருக்குற குருவாகிய கமலை ஞான பிரகாசர் எந்தை தற்பரன் மேலான பெருமை உடைய அந்த பெருமான் ஞானவாழ்ந்தானே, ஞானவாழ் ஏந்தும் ஐய நாதப்பறை அலைமீன். திருவாசகத்திலே வருகிறது அல்லவா திருப்படை எழுச்சியிலே. ஞானவாழ் என்பது எது? இருளை துரத்துகின்ற வாழ். இருள் என்பது எது? ஆணவமலம். ஆணவமலம் என்றால் அது மட்டும் தனித்தான் இருக்கும். அந்த ஆணவமலத்தோடு மாயை கண்மம் அது மூவரும் பற்றி நிற்பார்கள். இப்பொழுது நான் எதற்குமே அஞ்சவில்லை, ஞானவாள் தந்தானே. சொற்பணத்தும் காரார் மரளி, காரார் மரளி செறிந்த இருளினை நிறமாக உடைய அந்த யமனுக்கும் அயன் கண்ணனுக்கும் பிரம்மன் விஷ்ணுவுக்கும் அஞ்சேனை யாராலும் என் செய்யலாம். ஆகையினாலே நான் எவருக்கும் அஞ்ச மாட்டேன், யாவரெல்லாம் என்னை வந்து யாது செய்ய முடியும் என்று கேட்கிறார். இங்கே யமனுக்கு அஞ்ச மாட்டேன், பிரம்ம விஷ்ணுக்கும் அஞ்ச மாட்டேங்கிறார். யமன் என்பது இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிரை பிரித்து செல்பவன். அயன்மால் என்பவர்கள் படைத்தல் காத்தல் தொழிலை செய்பவர்கள், நம்மை பிறப்புக்கு உட்படுத்தி நம்மை மாயையிலே அமிழ்த்துவதற்கு துணை நிற்பவர்கள், படைத்தல் காத்தல் அழித்தல். எனவே நான் யமனுக்கு அஞ்சமாட்டேன், இறப்பு இல்லை. பிரம்ம விஷயங்களுக்கு அஞ்சமாட்டேன், ஏனெனில் எனக்கென்று படைத்தல் காத்தல் இனிமே தேவையில்லை. ஏன்? நான் நித்திய வாழ்வை பெற்றுவிட்டேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதே எந்த கருத்தை சொல்லப்படுகிறது என சொன்னார் திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். என்னை நோக்கி யமன் வந்தால் என் கையிலே இருக்கின்ற ஞானவாளை கொண்டு நான் என்ன செய்வேன், அவன் மேல எரிந்து விடுவேன். நான் எவ்வளவு ஒரு அழுத்தம் வந்து நம்முடைய திருமூல தேவ நாயனாருக்கு. நமன்வரின் ஞானவாள் கொண்டே எரிவன் சிவன் வரில் நான் உடன் போவது திண்ணம். அது எனக்கு பிறப்பு இறப்பு இல்லைங்கிறார். பவம் வரும் வல்வினை பண்டே அறுத்தேன், தவம் வரும் சிந்தைக்குத்தானே எதிராரே. எனக்கு சமம் யார் என்று கேட்கிறார். இதைத்தான் இங்கே அழகாக அந்த கருத்தினை இங்கே சொல்லிக்காட்டுகிறார். என்னை யாரும் எதுவும் செய்ய இயலாது என்று அழகாக இங்கே சொல்லிக்காட்டுகிறார். எனவே ஞான வாழ் என சொல்லக்கூடியது யமனை விரட்டக்கூடியது. அந்த ஒரு ஆயுதத்துக்கு தான் அவன் அஞ்சுவான், இல்லையானால் இந்த ஆன்மாவினால் எந்த விதத்திலும் அவனை நீக்க இயலாது. இந்த வாழ் என சொல்லக்கூடியது எது என்பது ஒரு லேசான ஒரு செய்தி தெரிந்து கொள்ளணும். அதாவது நம்முடைய சைவத்தின் கண்ணே பெரிய புராணத்திலே வரக்கூடிய ஒரு நுட்பத்தை பார்க்கணும். பெரிய புராணத்தில் அதாவது சுந்தர தேவாரத்தில் ஒரு இடத்துல வருகிறது, திரு வெஞ்சமாகூடல் பதிகத்திலே வருகின்ற பொழுது நல சாமரை என்று சொல்லி காட்டுவார். நல சாமரை, இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியணும். சாமரை என்பது எது? திருக்கோயிலே பார்க்கிறோம் சாமரை வீசுறோம். அந்த தாமரை எதனால் ஆனது? கவரிமானினுடைய வால் முடி, இயற்கையாகவே இறந்துபட்ட கவரிமானுடைய வால் முடி. அது ஆலயத்திலே இருக்கின்ற பிரானுக்கும் அரசனுக்கும் ஞானிகளுக்கும் அந்த கவரி வீசுதல் வேண்டும். அந்த கவரி எப்படி வீசணும்? அது வீசுகிறதே இப்படி ஒரு அழகாக இப்படி வீசணும். சும்மா இப்படி இந்த விசிறிய வச்சு அடித்த மாதிரி அடிக்கக்கூடாது, அதை எடுத்துக்கொண்டு அப்படி ஏற்றி இறக்கணும். அந்த கவரி என்பதற்கு அவ்வளவு இருக்கிறது. இதே மாதிரி கொம்பு சிரிங்கி ஜலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சிரிங்கி ஜலம் என சொல்லக்கூடியது காட்டிலே மரா என்று சொல்லக்கூடிய எருமை இறந்து கிடந்தால் அந்த எருமையினுடைய கொம்பை எடுத்து பக்குவப்படுத்தி அதில் இருக்கின்ற வாசமெல்லாம் போன பின்பு துளை ஏற்படுத்தி அந்த கொம்பினை அபிஷேகத்திற்கு உபயோகப்படுத்துதல் வேண்டும். வாத்தியமாக ஊதுவதற்கு உபயோகப்படுத்துவார்கள். இந்த அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பேரு அது சிரிங்கி ஜலம் என்று பேர், அது விசேஷமான அபிஷேகம். அடுத்து இதே மாதிரி போர்க்களத்தில் பெரிய புராணத்தில் வரக்கூடிய செய்தி, போர்க்களத்தில் கவந்தம் நின்று ஆடியதும் வா. இந்த கவந்தத்திற்கு என்ன பொருள் சொன்னா, போர்க்களத்தில் எதிரியோடு போரிடுவான். அப்படி எதிரியோடு போரிடுகின்ற பொழுது இந்த போர் வீரனானவன் எதிரிக்கு அஞ்சாமல் போரிட்டுக் கொண்டே இருக்கணும். அப்படி போரிடுகின்ற பொழுது எக்காரணத்தை கொண்டும் வாளை கீழே சாய்த்து விடக்கூடாது, தன்னுடைய தோளுக்கு கீழே இறக்கிவிடக்கூடாது, கண் இமைத்து விடக்கூடாது. அப்படி போர் செய்கின்ற பொழுது எதிரி வந்து இவ்வளவு வைராக்கியமுடைய வீரமுடைய இவன் தலையை கொய்து விடுவான். கொய்த பின்பு தலை கொய்யப்பட்ட அந்த வீரன் என்ன செய்வான் என்றால், இப்படி தலை இல்லாமல் இப்படி இருக்கும். அப்பொழுதும் அந்த வீரன் தனியாமல் இரத்தத்தில் உறைந்திருந்த வீரன் கையிலே வாளை கொண்டு தலையில்லாமல் அந்த முண்டம் இப்படியே ஆடி ஆடி வாளை சுழற்றும், பின்புதான் கீழே விடும். அப்ப விழுந்த உடனே அரசன் வந்து பார்ப்பான். ரெண்டு அடையாளம் இருக்கணும். என்ன ரெண்டு அடையாளம்? அவன் கீழே விழுகின்ற வரை கையிலே அந்த வாளை போடாமல் இருத்தல் வேண்டும். இரண்டாவது, பயந்து கண்ணை சுருக்கி இருக்கக்கூடாது, கண்ணும் திறந்திருக்கணும். இப்படி கையிலே வாளை இப்படி ஏந்திய வண்ணமும் கண்ணும் இப்படி விழித்திருந்தால் என்ன பொருள்? அவன் வீரன் என சொல்லி அந்த இடத்திலே கல் வைத்து விடுவார்கள். இதுக்கு பேர் நடுகல் என்று பெயர். இதை திருக்குறளிலே சொல்லப்படுகிறது. என்னை முன் நில்லன் மீர் தெவ்வி பலர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ அதிலே அந்த வீரன் என சொல்லக்கூடியவன் இறுதி வரை அந்த வாளை கீழே போடுவதில்லை, எக்காலமும் கீழே போடுவதில்லை, இரத்தத்தோடு உணர்வோடு உணர்ந்திருக்கும். இதே போல இந்த ஆன்மாவானது எந்த நிலையிலும் அந்த ஞானமாகி அந்த வாளையே பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் ஞானவாள் என்று அழகாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 50வது திருப்பாடு. பெரும்பாளில் பேரின்ப வெட்ட வெளிதண்ணில் குறும்பாளர் காணா குடிலில் உரும்பாயம் ஓட்டியனை வைத்தனே உற்ற பிரபஞ்சம் எல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன். இத வெறும் பாழ் என சொல்லக்கூடியது அங்கே வீடு வெற்றி குறிக்கிறது. வெட்ட வெளி என சொல்லக்கூடியது அங்கே இன்பமும் துன்பமும் இல்லாமல், அங்கே இருளும் இல்லாமல், அங்கே இன்பமாக ஒளிமயமாக இருக்கின்ற காரணத்தினால வெட்ட வெளி என சொல்லி காட்டுகிறார். குடில் என சொல்லக்கூடியது தங்கி நிலை பெற்றிருக்கின்ற வீடு பேரை குறிக்கும். ஆகையினாலே பெரும்பாளில் பேரின்ப வெட்ட வெளிதண்ணில் குறும்பாளர் காணா ஆ குடிலின் அனாதியாக பாசம் பந்தித்திருந்த அந்த பாசத்தை நீக்கி அதை பாடன ஆக்கி பேரின்ப வெளியில் செல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு செல்ல முடியாதவர்கள் யார்? குறும்பாடு காணாகுடி, மனச்சீட்டை உள்ளவர்கள் காணாத அந்த பேரின்ப வெடிக்குள்ளே என்னை வைத்து விட்டாயே. உறும் பாஷம் ஓட்டி என்னை வைத்தனே, என்னை இதுவரை மன்னித்திருக்கின்ற அந்த பாஷத்தை ஓட்டி வைத்து விட்டீரே. பிரபஞ்சம் எல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன், வைத்தது யார்? பிரபஞ்சம் எல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன், இது சிவத்தினுடைய செயல். ஐந்தொழிலை குறிக்கிறது, பிரபஞ்சம் எல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன். ஐந்தொழில் இயற்றுகின்ற அந்த சிவத்தை சமமாக வைத்து, சிவத்திற்கு குருவை சமமாக வைத்து தன்னுடைய குருமூர்த்தியை போட்டுகிறார். பிரபஞ்சம் எல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன், ஐந்தொழிலினை செய்கின்ற சிவமாகிய என்னுடைய குருமூர்த்தி, மானுஷத்தை தாங்கி வந்த குருமூர்த்தி என்று சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே குருமூர்த்தியை சிவமாக வைத்து பாவித்தல் சொல்வது உண்டு. தான் போட்டுகின்ற பொழுது நன்றாக கவனித்தால் சிவத்தினது செயல்கள் அனைத்தும் குருமூர்த்தி மேல் ஏற்றி சொல்லப்படும். என சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் இல்லை என்பதை காட்டுவதற்கு சிவத்தினுடைய செயல்களையெல்லாம் குருமூர்த்தி மேல் ஏற்றி சொல்லப்படும். இதே போன்று சில அம்மை பற்றிய சில தனிப்பாடல்களிலே, திருமணங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பாடல்களை புற்று பார்த்தால் சுவாமியினுடைய செயல்களை எல்லாம் அம்பிகை மேலே ஏற்றி பேசப்படும். அம்பிகை மேல அம்பிகை செய்ததை போல செய்யும். ஆகவே திரிபுர நாயகி திரிபுரத்தை எரித்தவளேன்னு வரும். சுவாமி செய்த செயலை எல்லாம் அம்பிகை மேல் ஏற்றி சொல்வதுண்டு. இதே போலத்தான் சிவத்தினுடைய செயல்களை எல்லாம் குருமேல் அங்கே ஏற்றி சொல்லுகிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்த 50வது திருப்பாடலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலக்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசிவிகள், வாழி அவனை வணங்கும் முடிசென்னி, வாழி அவன் சீர்வாடும் வாய். திருச்சிற்றம்பலம்.